الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال الله سبحانه وتعالى أيضا لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رءوف رحيم وقال الله سبحانه وتعالى أيضا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال الله سبحانه وتعالى أيضا وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن الله اصطفى من ولد إسماعيل بني كنانة واصطفى من بني كنانة قريشا واصطفى من قريش بني هاشم واصطفاني من بني هاشم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم أخرجه الإمام الترمذي في سننه سروا قبل قبلتهم வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே குறித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் மீதுலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களின் நாள் அஸ்ஹாபுகள், தாபிஊன்கள், தபூத் தாபியீன்கள், மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும், அவனுடைய ஏவல்களை முழுமையாக எடுத்து நடக்குமாறும், அவன் விலக்கியவைகள், தடுத்தவைகள், கூடாது என்று சொன்னவைகள், நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள், இந்த ஒவ்வொன்றையும் தேடி படித்து வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் மற்றொரு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த குதுபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, பொதுவாக இன்றைய நாள், இந்த மாதம் எல்லா இடங்களிலும் எங்களுடைய ஈருலக வழிகாட்டி, எங்களுடைய மிகப்பெரிய உபகாரி, இவர்களுடைய வரக்கத்தை நாம் இன்று வரையிலே கியாமத் வரையிலே அடைந்து கொண்டிருக்கிறோமோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூடுதலாக நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே பிறந்ததும் இந்த மாதத்திலே பிரிந்ததும் இந்த மாதம் அவர்கள் கூடுதலாக நினைவுபடுத்தப்படுவதற்குரிய ஒரு காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். பொதுவாக சிலர் கேட்கிறார்கள், ரமலானுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜுல்ஹிஜ் மாதத்துக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, முஹர்ரம் மாதத்திற்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கென்று ஒரு சிறப்பு சொல்லப்படவில்லையே. ரமலான் சிறப்புக்குரிய மாதம் என்று யார் எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ, ஜுல்ஹிஜ் சிறப்புக்குரிய மாதம் என்று யார் எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ, முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று யார் எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பிறக்க செய்வதற்கு தெரிவு செய்த இந்த மாதம் அவர்கள் பிறந்ததும் உதயமாகியதும் தான் இந்த மாதம் சிறப்புக்குரியது என்பதற்குரிய காரணம். இதற்கு வேறொரு சிறப்பு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவைகளை எல்லாம் தெரிவு செய்தானோ அல்லாஹ் மிகவும் சிறந்ததையே தெரிவு செய்த இதனால் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியிலே ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள், பாபு மௌத்து யௌமின் இஸ்னை, திங்கட்கிழமை நாள் மரணிப்பதில் சிறப்பு. ஒரு மனிதன் திங்கட்கிழமையினால் மரணிப்பது அவருக்கு சிறந்தது ஏற்றமானது என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிய திங்கட்கிழமை நாள் அந்த நாளை அல்லாஹ் அவருக்கு தெரிவு செய்ததாக இருந்தால் அதுதான் மரணிப்பதற்கு மிகவும் சிறந்த நாளாக இருக்க வேண்டும். சஹி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் திங்கட்கிழமை நாள் நோன்பு பிரிப்பதற்குரிய காரணம் என்ன? சொன்னார்கள், நான் பிறந்த நாள் என்றார். சஹி முஸ்லிமிலே பதிவாக இந்த மாதத்தில் அவர்கள் உதயமாகியது இந்த மாதத்திற்கு சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வெறுமனே ஒரு நாளிலே ஒரு மாதத்திலே பேசி முடிப்பதன் மூலம் அன்னாருக்கு செய்ய வேண்டிய கடமை முடிவடைந்து விடாது. அவர்கள் எல்லா காலங்களிலும் நினைவுபடுத்தப்பட வேண்டியவர்கள், எல்லா காலங்களிலும் நினைத்து நினைத்து பின்பற்றப்பட வேண்டியவர்கள். ஆனாலும் இது அவர்கள் உதயமாகிய மாதம், எங்களை விட்டு மறைந்த மாதம். இந்த இரண்டும் நிகழ்ந்தது அவர்கள் கூடுதலாக பிரஸ்தாபம் செய்யப்படுவதற்குரிய காரணம், செய்யப்பட வேண்டும். ரமலான் 17 வரும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் இது பத்ருடைய இரவு என்பது. ஏன் பத்ருடைய நினைவு தினம் என்று அங்கே பத்ரை பற்றி எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. ரமலான் 10 வரும் பொழுது, அதாவது இது ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றி கிடைத்த இடம் நாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன் அந்த நினைவு தினம் பேசப்படுவது? மியராஜுடைய நாள் வரும் பொழுது, இது தொழுகை சன்மானமாக வழங்கப்பட்ட நாள் என்பது தெரியும். அந்த நினைவு தினம் பேசப்படுவதுதான். இவைகளை எல்லாம் யாரின் மூலம் உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டதோ, அந்த ரசூல் பிறந்த நாளிலே, அந்த ரசூல் வஃபாத்தாகிய நாளிலே அவர்களை நினைவுபடுத்தப்படுவது என்பதற்கு ஒரு ஆதாரம் தேவையா? இப்படி ஆதாரம் கேட்பது ஒரு முஸ்லிமுக்கு முதலாவது நியாயமாயிது. ரசூல் கூடுதலாக நினைவுபடுத்தப்பட்டு தொடர்ந்து பின்பற்றப்படுவதற்கு உற்சாகப்படுத்தப்படும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதும் இபாதத், கேட்பதும் இபாதத். அவர்களை வருணித்து முடிக்க முடியாது. அவர்களை பற்றி அன்பிலிருந்து இன்று வரையிலே கிதாபுகள் அடுக்கடுக்காக எழுதப்படுகிறது. ஆனால் இன்னும் எழுதப்பட்டு முடியவில்லை. அவர்களை பற்றி யாருமே முழுமையாக வர்ணித்து முடிக்கவில்லை. எழுதியவர்கள் எல்லாம் பல பக்கங்களில் எழுதிவிட்டு சொன்னது, இது நான் ரசூலை பற்றி எழுதியது மிகவும் கொஞ்சம், இன்னும் எத்தனையோ எங்களால் எழுத முடியாது. சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதனுக்கு இன்னும் ஒருவரின் மீது அன்பும் இரக்கமும் பாசமும் வருவதாக இருந்தால் அநேகமாக நான்கு விடயங்களில் ஒன்றின் காரணமாக சமந்தார். ஒருவருக்கு இன்னும் ஒருவரின் மீது அன்பும் பாசமும் இரக்கமும் ஏற்படுவதாக இருந்தால் அவரிலே உள்ள நான்கு விடயங்களில் ஏதோ ஒன்றின் காரணமாகத்தான் அவருக்கு உண்டாகும். ஒன்றோ அவரிலே உள்ள அழகின் காரணமாக, அல்லது அவரிலே உள்ள அறிவு ஞானத்தின் காரணமாக, அல்லது அவருடைய குடும்ப அந்தத்தின் காரணமாக, அல்லது அவரே இருக்கக்கூடிய அஹ்லாக் நற்பண்பின் காரணமாக. ஒன்றோ அழகின் காரணமாக, அல்லது அவரிலே உள்ள அறிவு ஞானத்தின் காரணமாக, குடும்ப அந்தத்தின் காரணமாக, அல்லது அவரிலே உள்ள அஹ்லாக் நற்பண்பின் காரணமாக. இந்த நாளிலும் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பரிபூரணமாக இருந்தார். அன்னாருடைய அழகு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அநேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டு அன்னாருடைய அழகை வர்ணித்து படிக்கிறார்கள். அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதி நிசாஉ குலிக்த முபர்ரன் மின் குல்லி ஐபி கஅன்னக கது குலிக்த கமா தஷாஉ. ரசூலை பார்த்து கொண்டு ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் பாடுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை விட மிகவும் அழகான ஒரு மனிதரை என்னுடைய இந்த இரண்டு கண்களும் கண்டதில்லை. அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி உங்களை விட மிகவும் அழகான ஒரு மனிதரை எந்த ஒரு தாயும் பெற்றெடுத்திருக்க முடியாது. ஒரு மனிதனின் என்ன என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த எல்லா குறைகளிலிருந்தும் நீங்கிய ஒரு பரிசுத்தமான மனிதராக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி படைக்கப்பட்டவரை போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி சுருக்கமாக ரசூலுடைய அழகை வர்ணிக்கிறார். சஹாபாக்கள் அன்னாருடைய ஒவ்வொரு அழகையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் வர்ணித்திருக்கிறார்கள். முடி எப்படி இருந்தது, காது எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்தது, பற்கள் எப்படி இருந்தது, கண்ணுடைய இமை புருவம் எப்படி இருந்தது, கண் எப்படி என்ன வடிவத்திலே இருந்தது, முகம் எப்படி இருந்தது, அது வட்டமானதாக இருந்தது, அவர்கள் கொழுத்துமல்ல மெலிந்துமல்ல, அவர்கள் கட்டையுமல்ல நெட்டையுமல்ல, நடுத்தரமானவர்களாக இருந்தார்கள், முடி மிகவும் சுருங்கியதாக இருக்கவும் இல்லை, நீளமாக இருக்கவும் இல்லை, இரண்டுக்கும் இடையிலே நடுநிலைமையில இருந்தது, அன்னாருடைய கை எப்படி இருந்தது, கொடுங்கை எப்படி இருந்தது, முதுகு எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, நடந்தால் எப்படி நடப்பார்கள், திரும்பினால் எப்படி திருப்பார்கள் திரும்புவார்கள், பள்ளத்தில் எப்படி இறங்குவார்கள், மேட்டில் எப்படி ஏறுவார்கள், ஒருவர் அழைக்கும் பொழுது எப்படி பதில் கொடுப்பார்கள், சிரிக்கும் பொழுது எப்படி இருக்கும், பேசும் பொழுது எப்படி இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி வெளிப்படுத்துவார்கள் என்று இப்படி முழு அன்னாருடைய படைக்கோலமும் வர்ணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனித புனிதரை வேறொருவரிலே காண முடியாது, காட்ட முடியாது. இவர்கள் தான் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்ணிக்கிறார், உலகத்தினுடைய சூரியன் பகலிலே வெளிச்சமாகும், என்னுடைய சூரியன் வீட்டுக்குள் இரவிலே உதயமாகும். ரசூல் வீட்டுக்குள் வந்துவிட்டால் வீட்டுக்குள் சூரியனை விட மிகவும் வெளிச்சமாக இருக்கும். ஜாபிர் இப்னு ஸமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சந்திரன் பரிபூரணமான ஒரு நாளிலே நான் ரசூலுக்கு பக்கத்திலே இருந்தேன். பதினான்காவது நாள் சந்திரன் பரிபூரணமான வடிவத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நான் அந்த சந்திரனை பார்த்தேன், என்னுடைய ஹபீபுடைய முகத்தை பார்த்தேன், திரும்பவும் சந்திரனை பார்த்தேன்,
ஹபீபுடைய முகத்தை பார்த்தேன், மூன்றாவது முறையும் சந்திரனை பார்த்தேன், மூன்றாவது முறையும் ரசூலுடைய முகத்தை பார்த்தேன். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, என்னுடைய ஹபீபுடைய முகம் அந்த சந்திரனை விட வெளிச்சமாக இருக்கும். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒருவருக்கு இன்னும் ஒருவரிலே உள்ள அழகின் காரணமாக அன்பும் முகப்பத்தும் ஏற்படுகிறதா? அந்த அன்புக்கும் முகப்பத்துக்கும் மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகில் மிகவும் பரிபூரணமாக இருக்கும். அன்னாருடைய குடும்ப அந்தஸ்து, சில நேரங்களில் ஒருவர் உயர்ந்த அந்தஸ்தில இருக்கும் பொழுதே ஒன்றுமில்லாவிட்டால் அவருடைய குடும்பத்திலே கை வைப்பார். என்ன இருந்தாலும் இவரது அப்பட அப்பா இப்படிப்பட்டால்தான். இவர் என்ன அந்தஸ்தில் இருந்தாலும், மதிப்பில இருந்தால் இவருடைய குடும்ப பின்னணி அவ்வளவு நல்ல குடும்பம் அல்ல என்று குறை கூறுவார். அல்லாஹ் அதற்கும் இடம் வைக்கவில்லை. முழு உலகத்திலும் வந்த மிகவும் சிறந்த குடும்ப தொடரிலே வந்தவர்கள் தான் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹி ஸலாம் எல்லோருடைய தந்தை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய குழந்தைகளில் ஒருவர் தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம். முழு உலகத்திலும் உள்ள ஹதரத் ஆதமுடைய பிள்ளைகளிலிருந்து அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தெரிவு செய்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சரங்களில் இருந்து ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய குழந்தைகளிலிருந்து கினானா கோத்திரத்தாரை அல்லாஹ் தெரிவு செய்தான். கினானா கோத்திரத்தாரிலிருந்து அல்லாஹ் குறைசிகளை தெரிவு செய்தான். குறைசிகளிலிருந்து அல்லாஹ் ஹாசின் கோத்திரத்தாரை தெரிவு செய்தான். இருந்து அல்லாஹ் என்னை தெரிவு செய்தான். உலகத்தினுடைய மிகவும் சிறந்த பரம்பரை தொடரிலே வந்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே மிகவும் பரிசுத்தமான குடும்பம் யார் என்று கேட்கப்பட்டால் அது ஆலு இப்ராஹிம். அதைத்தான் நாம் அத்தஹையாத்திலே ஓதுகிறோம், வரதா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கு செய்த பரக்கத் என்று கேட்கிறோமே, அந்த சிறந்த குடும்ப தொடரிலே வந்தவர்கள் தான் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கு இன்னொருவரிலே உள்ள குடும்ப அந்தத்தின் காரணமாக, இவர் உயர்ந்த ஃபேமிலியிலே உள்ளவர், உயர்ந்த வம்சாவளியிலே வந்தவர் என்பதின் காரணமாக அன்பும் முஹப்பத்தும் ஏற்படுகிறதா? அந்த அன்புக்கும் முஹப்பத்துக்கும் முதலாவது தகுதியானவர்கள் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அன்னாருடைய குடும்ப அங்கம். அன்னாருடைய அறிவு ஞானம் எப்படிப்பட்ட அறிவார்? சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வழங்கப்பட்ட அறிவை பற்றி சொன்னார். எப்படி சொன்னார்கள்? ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத்து வரையிலே வரக்கூடிய எந்தெந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த எல்லோருக்கும் வழங்கப்பட்ட முழு அறிவும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் பின்னோர்களுடைய சகல அறிவு ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் எனக்கு வழங்கினான். இதைவிட அறிவால் என்பதை நிரூபிப்பதற்கு வேறு என்ன தேவை இருக்கு? ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அநேகமாக ஏதோ ஒரு துறையிலே அவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கும். ஒன்றோ அவர் வைத்தியர், அல்லது அவர் இன்ஜினியர், அல்லது அவர் லோயர், அல்லது அவர் ஒரு வியாபாரி, அல்லது வேறு ஏதோ ஒரு துறை சார்ந்தவர், அந்த துறையை பற்றிய கொஞ்சம் ஞானம் அவருக்கு இருக்கும். அந்த துறையிலே உள்ளவர்களுக்கு வழிகாட்டுவதற்குரிய ஒரு அறிவு ஞானம் அவரிலே இருக்கும். ஆனால் அவரும் ஏற்றுக்கொள்வார், இந்த துறையிலே முழுமையாக நாம் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, இன்னும் படிக்க வேண்டி இருக்கிறது என்றுதான் எல்லோரும் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அறிவாளி என்றார், உலகத்தில் என்ன என்ன துறைகள் இருக்கிறதோ அந்த எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் வழிகாட்டிய அறிவார். நாம் ஹதீஸுடைய கிதாபுகளை புரட்டினால், புகாரியை, முஸ்லிமை, திருமதியை, அபுதாவூதை, இந்த சகல கிதாபுகளிலும் உள்ள பாடங்களை பார்த்தால் விளங்கும் என்ன என்ன துறைகளிலெல்லாம் பேசியிருக்கிறார். முன்னால் தனக்கு பல ஆயிரக்கணக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையையும் பேசினார்கள், தான் வாழும் பொழுது இருந்ததையும் பேசினார்கள், தனக்கு பின்னால் கியாமத்து வரையிலே கியாமத்தில் அதற்கு பின்னால் நடக்கப் போகின்ற செய்திகளையும் பேசினார்கள். வெறுமனை இந்த ஹதீஸ்களுடைய கிதாபுகளுக்குள்ளே சுத்தத்துடைய பாடமும், தொழுகையுடைய பாடமும், ஜகாத்துடைய பாடமும், ஹஜ்ஜுடைய பாடமும் மட்டுமல்ல அங்கே இருக்கிறது, அந்த ஹதீஸுடைய கிதாபுகளுக்குள் ஒரு தனி பாடமே இருக்கிறது, கிதாபுல் பை, தனி வியாபாரம், கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசிய ஹதீஸ்கள். இப்படி வியாபாரம் செய்யும் கூலி வேலை செய்யக்கூடியவருக்குரிய வழிகாட்டல்கள் என்ன, இன்று என்ன என்ன புதிய புதிய பிசினஸ் முறைகள் அறிமுகம் செய்யப்படுகிறதோ அந்த அனைத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படை வழிகாட்டிவிட்டார்கள். இந்த ஒவ்வொன்றிலும் நீங்கள் நஷ்டவாதிகளாக ஆகாமல் லாபம் பெற வேண்டும் என்றால், பரக்கத்து உண்டாக வேண்டும் என்றால், இப்படி இப்படித்தான் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த முறைக்கு மாற்றம் செய்த யாரும் பிசினஸ் துறையிலே முன்னேறியது இது ரசூலுல்லாஹ் கொடுக்கல் வாங்கல் துறையிலே பேசியவர். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இதுவே ஒரு விரிவான துறை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், நான் இவ்வளவு காலமும் என்னுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி இந்த பகுதிக்குத்தான் நான் சென்று பிஸ்னஸ் பண்ணுகிறேன், என்னுடைய பொருட்களை விற்கிறேன், வாங்குறேன், கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன். திடீரென்று எனக்கு இப்பொழுது ஒரு யோசனை வருகிறது, என்னுடைய இந்த வியாபார முறையை மாற்றி வேறொரு இடத்துக்கு போய் தொழில் செய்யலாமா என்ற ஒரு சிந்தனை பிறக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன அபிப்பிராயம் சொல்லுகிறீர்கள், அது நல்லமா அல்லது கூடாதா, பிரச்சனை இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து படித்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். கேட்டார்கள், நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலிலே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறதா, முதலும் சேர்ந்து அழிந்துவிடக்கூடிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இல்லை என்றார். இரண்டாவது கேட்டார்கள், நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய தொழிலிலே வரக்கூடிய வருமானம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு போதுமா போதாதா? போதும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடத்தை சொன்னார்கள். அப்படி என்றால் அவசியம் இல்லாமல் வலமையாக செய்யக்கூடிய தொழிலை மாற்ற வேண்டாம், பரக்கத் இல்லாமலாக. எந்த தொழிலை செய்கிறீர்களோ அதனை தொடர்ந்து செய்யுங்கள். இந்த இரண்டு காரணங்களில் ஒன்றில்லாமல் நீங்கள் தொழிலை மாற்றினால் ஒன்றே முதலிலும் நஷ்டம் ஏற்படுகிறது, அல்லது வரக்கூடிய வருமானம் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு போதாது. இந்த இரண்டும் இல்லாமல் அல்லாஹ் தந்த இந்த தொழிலை நீங்கள் அவசியம் இல்லாமல் மாற்றினால் பரக்கத்தை இழந்து விடுவீர்கள் என்றார். இன்று நாம் சிலரை பார்க்கிறோமா? இல்லை. ஏன் முன்னேறுவதில்லை? ஒரு தொழிலே தொடர்ந்து இருப்பது, அழகாக ஊருடன் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார். இன்னும் ஒருவர் யாரோ ஒருவர் வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தினார், நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு, இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும், பெரிய சம்பளம், இந்த வெறுமனே இவருக்கு இந்த இரண்டு காரணங்களில் ஒன்றும் இல்லை, இருந்த அழகான தொழிலை விட்டுவிட்டு பறந்து விடுகிறார். அதனால் நான் வெளிநாட்டுக்கு செல்வது கூடாது என்று சொல்லவில்லை. அழகான தொழிலை அல்லாஹ் குடும்பத்தோடு இருந்து கொண்டு நல்ல வருமானத்தோடு தேவையை நிறைவேற்றி கொண்டிருந்தார். இவர் அவசியம் இல்லாமல் விட்டுவிட்டு வேறொரு இடத்துக்கு சென்றார். வேதைகளில் அங்கும் இல்லை இங்கும் இல்லாத சில நிலையை நாம் சிலரிலே அவதானிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கலிலே வழிகாட்டினார் என்பதை சொல்லவர் ஒரு ஹதீஸிலே சொன்னார், நீங்கள் அவசியமில்லாமல் அசையா பொருள்களை விற்க வேண்டாம். வீடு வாசல் காணி பூமி எந்த தேவையும் இல்லாமல் அவசியம் இல்லாமல் இப்படிப்பட்ட அசையா பொருள்களை காணி பூமி வீடு வாசல்களை விற்பதினால் பரக்கத் இல்லாமலாக இருக்கின்றோம். என்ன சொல்ல வருகிறேன், வெறுமனை தொழுகையையும் ஜிக்ரையும் மட்டும் பேசிய அறிவாளி அல்ல, மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் வழிகாட்டினார்கள். அங்கே வியாபார துறையும் பேசப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே கிதாபுகளிலே வைத்திய துறையும் பேசப்பட்டிருக்கிறது, கிதாபு திப் என்ற ஒரு தனிப்பாடமே இருக்கிறது, புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லிமிலும் இருக்கிறது, திருமதியிலும் இருக்கிறது, தனி வைத்திய துறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியவை, போக்குவரத்து துறையிலும் கூட பேசியிருக்கிறார்கள், விவசாய துறையிலே பேசியிருக்கிறார்கள், சூழல் சுற்றாடல் எப்படி அமைய வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார்கள், சுகாதாரத்தை பேசியிருக்கிறார்கள். எங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் இன்னுமொருவரின் பக்கம் போய் வழிகாட்டல் பெறுவதற்குரிய நிலையிலே வைக்கவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவாளியை தான் எங்களுக்கு அறிவாளியாக நபியாக தந்து முழு வாழ்க்கையிலும் எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் உரிய முழு வழிகாட்டலையும் செய்துவிட்டு தான் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்தார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளி. பாதைக்கு இத்தனை அடி கொடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் போட்ட சட்டம் அல்ல, போக்குவரத்து போட்ட சட்டம் அல்ல, ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் காலி வீடு கட்டும் பொழுதே பாதைக்கு என்று இவ்வளவு அகலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்க, நிழல் தரக்கூடிய மரங்களை வெட்ட வேண்டாம் என்று இன்று போடப்பட்ட சட்டம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை அன்றே பேசி இருக்கிறார். இப்படி நிறைய சொல்லலாம். இன்னொரு அடிப்படையில் அன்னாருடைய அறிவு ஞானத்தை சொல்லுவதாக இருந்தார், பொதுவாக நான் உலகத்திலே மிகப்பெரிய ஆய்வாளர் என்று யாரை சொல்லுவோம், எது நடந்து முடிந்ததோ அதை ஆய்வு செய்துவிட்டு சொல்லக்கூடிய, அல்லது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதிலே ஆய்வு செய்துவிட்டு இப்படி நடக்கலாம் நடக்க போகிறது. சில வேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அறிவாளி என்றால், 1400 வருடத்துக்கு முன்னால் இந்த இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எப்படி போனாலும் கரண்டும் கூட இந்த லைட்டும் வெளிச்சமும் இருக்கவில்லை, சரியான ஒரு மின் குமிழ் அல்ல விளக்கு இருக்காது அந்த காலத்தில், மஸ்ஜிது நபவியிலே வெறுமனே விளக்கு எரிக்கப்பட்ட கூரை பேரித்த மரங்களுடைய ஓலையாக போடப்பட்டிருக்கிறது, கீழே டைல்ஸும் இருக்கவில்லை காப்பட்டும் இருக்கவில்லை, வெறுமனே மண் மலை பொழிந்தால் சஹாபாக்களுடைய நெட்டியிலே சேறுபடும். அந்த காலத்தில் எப்படிப்பட்ட விடயங்களை கருத்துக்களை சொன்னார்கள், தனக்கு பின்னால் கியாமத்து வரையில் நடக்க போகின்ற பல ஆச்சரியமான செய்திகளை இன்ன இன்ன பகுதிகளிலே நடக்கும் என்று பேசினார். உதாரணத்திற்கு சஹி முஸ்லிமிலே வருகிறது, யூசிகுல் ஃபுராத் யூப்ரடிஸ் நதியை பற்றி அன்று பேசினார். அந்த நதியிலே உள்ள தண்ணீர் வற்றி அதிலிருந்து தங்க மலைகள் தங்க தூண்கள் வெளியாகும் என்றார். அதை அடைவதற்கு முழு உலக நாடுகளும் போட்டி போடுவார்கள், சண்டை செய்வார்கள். முஸ்லீம்களை அந்த காலத்தில் நீங்கள் இருந்தால் அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்றார். இன்று எல்லோருக்கும் தெரியும், ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிறது, அதற்குள் அப்படிப்பட்ட தங்க தூண்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது, அதை அடைவதற்கு பல திட்டங்களில் பல நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு இப்பொழுது தெரியும். இன்றைய ஆய்வுகள் பார்த்துவிட்டு சொல்லுகிறது. இதை பேசியது அந்த காலத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை காட்ட முடியுமா? சில முகங்களே சொன்னார்கள், இன்ன இன்ன வடிவத்திலே உள்ள இப்படிப்பட்ட முகங்களுடன் கியாமத்துக்கு முன்னால் இன்ன இன்ன நிகழ்வுகள் நடக்கும், தட்டப்பட்ட கேடயத்தை போன்று அவர்களுடைய முகம் இருக்கும் என்று அன்று சொன்னார்கள். மதீனாவுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த காலத்திலே உள்ள அறிஞர்கள் ஆய்வு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன வடிவத்திலே சொன்னவர்கள் அவர்களுடைய செருப்பு இப்படி இருக்கும், அவர்களுடைய அநேகமாக உடுப்பு இப்படி இருக்கும் என்று அந்த காலத்திலே பேசியவைகளை இப்பொழுது இது இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இது இந்த நாட்டுக்குரியவர்கள் என்று இப்பொழுது உலமாக்கள் அறிஞர்கள் அதனை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 1400 வருடத்துக்கு முன்னால் பேசிய கேடயங்களை போன்று அவர்களுடைய முகங்கள் இருக்கும், இவர்கள் எல்லாம் இவர்கள் தான் தஜ்ஜாலுடைய காலத்திலே சேர்ந்து இருப்பார்கள். இன்ன யகூதிகள், இந்த பகுதியுடைய யகூதிகள் என்று எத்தனையோ பகுதியிலே உள்ள மக்களை அவர்களுடைய முக வாக்குடன் அறிமுகம் செய்தார். உலமாக்களுக்கு தெரியும், கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அறிவார் இன்று நாம் பெருமையாக சொல்லுகிறோம். ஒரு காலத்திலே ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு, கண்டியிலும் கொழும்பிலும் உள்ளவர் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வதற்கு பல நாட்கள் தேவைப்பட்டது. இன்று அமெரிக்காவிலே உள்ளவருடன் இன்னும் பல தொலை தூரங்களிலே உள்ளவர்களுடன் ஒரு நிமிடத்திலே நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், பணத்தை போடுகிறோம், எடுக்கிறோம். இவைகளை கண்டுபிடித்தவர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருக்கும்! இது இன்று நேற்று சொல்லப்பட்டதல்ல. எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதோ சைக்கினை செய்துவிட்டார்கள். யதகாரபு சூக், பஜார்கள் சுருங்கும், கொடுக்கல் வாங்கல் சுருங்கும் என்ற அந்த வார்த்தைக்கு அந்தந்த காலங்களிலே வந்த இமாம்கள் பல விளக்கங்கள் சொன்னார்கள். இப்பொழுது உள்ள அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தைக்குரிய விளக்கம், கொடுக்கல் வாங்கல் முறைகள் மிகவும் சுருங்கி குறுகிய நேரத்திலே நடக்கும். இது உலகம் முன்னேறுவதற்குரிய அடையாளம் அல்ல, உலகம் அழிய போகிறது. உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்துக்கு உலகம் வரவில்லை. அப்படி வந்தால் தான் கியாமத் மிகவும் வேகமாக வந்தது. நாம் என்ன என்ன சாதனங்களை, என்ன என்ன முன்னேற்றங்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோமோ, இப்படிப்பட்ட போன்கள், இப்படிப்பட்ட அமைப்புகள் இன்று யார் ஒரு காலத்திலே சொல்லுகிறார்கள், அதாவது இந்த காலத்திலே யார் எந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை கூட எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம், இப்படியெல்லாம் கண்டுபிடிப்புகள் என்றெல்லாம் ஆச்சரியமாக பேசப்படுகிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்தை இன்னும் உலகம் அடையவில்லை. திருமிதி ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது. எப்படி சொன்னார்கள்? கியாமத்துக்கு முன்னால் நடக்க போகின்ற ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு கியாமத்துக்கு முன்னால் இறுதி காலத்திலே மனிதனுடைய செருப்புடைய வார் பேசும் என்றார். சிராவுன் அலி, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணுடைய தொடை பேசும் என்றார். கியாமத்திலல்ல, உலகத்திலே இவன் போய் வெளியிலே பாவம் செய்துவிட்டு வருவான், செருப்புடைய வாறு பேசும், இவன் இன்ன தவறை செய்துவிட்டு வந்திருக்கிறான். அங்கே எந்த ஒரு செட்டிங்கும் கிடையாது, யாரும் அங்கே சார்ஜ் பண்ணவும் இல்லை, செருப்பு பேசும். இவருடைய மறைவுக்கு பின்னால் மனைவி என்ன பாவத்திலே ஈடுபட்டார் என்பதை அவருடைய தொடை பேசும் என்றார். அந்த காலத்திலே பாவத்திலிருந்து சிலர் தவிர்ந்து கொள்வார்கள், இதற்கு பெயர். இந்த காலத்தில் சிலர் தவிர்ந்து கொள்வதை போல எப்படி பாவம் செய்வதற்கு முன்னால் கண்ணை மேல தூக்கி பார்ப்பார், இங்கே சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதா, இல்லை என்றால் அவர் பாவம் செய்ய தயார், இருந்தால் பயப்படுகிறார், இந்த பஸ்ஸுக்குள்ளே, இந்த இடத்திலே, இந்த காரியாலயத்திலே, இங்கே இந்த மஸ்ஜிதுக்குள்ளே சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது, அதனால் கவனமாக இருந்து விடுவோம், இல்லாவிட்டால் நாளைக்கு அம்பலமாகிவிடும் என்று அல்லாஹுவை பயந்து பாவத்தை விடக்கூடியவர்கள் குறைந்து, இப்படிப்பட்டவைகளை கண்டு பாவத்தை விடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் காலம் போக போக முன்னேறி செருப்புடைய வாரே பேசும் இவன் செய்த தவறை, அப்பொழுது நிறைய பேர் பாவம் செய்ய மாட்டார்கள், ரப்புக்காக வேண்டி அல்ல, இந்த பயத்திற்காக. இன்றும் அப்படித்தானே குழந்தைகளை பயமுறுத்தப்படுகிறது, நீ செய்யக்கூடிய எல்லா விடயத்தையும் பாப்பா கொழும்பில் இருந்தாலும் எல்லா பொறியில் இருந்தாலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற அந்த அச்சம் தான் போடப்படுகிறதே தவிர, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை போடப்படுவது குறைவு. இப்படியோ எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அறிவாளி என்றால், எது கியாமத்துக்கு முன்னால் நடக்க போகிறதோ, எது மௌத்துக்கு பின்னால் நடக்க போகிறதோ, எவைகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கு வாழ்க்கை முன்னால் நடந்து முடிந்ததோ, இந்த அனைத்தையும் பேசிய ஆச்சரியமான அறிவாளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கு ஒருவருடைய அறிவு ஞானத்தின் காரணமாக இன்னொருவரின் மீது அன்பும் முஹப்பத்தும் ஏற்படுகிறதா, அந்த அன்புக்கும் முஹப்பத்துக்கும் மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி. நான்காவது அன்னாருடைய அஹ்லாக், இதை பற்றி எங்களுக்கு சொல்ல தேவை. அஹ்லாக் குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது, வஇன்னக லஅலா குலுகின் அலீம். ஒரு மனிதனிடம் என்ன என்ன நட்பண்புகள் இருக்க வேண்டுமோ அந்த முழு நட்பண்பின் மீதும் நீங்கள் பூர்த்தியாக இருக்கிறீர்கள். அன்னாருடன் சேர்ந்து வாழ்ந்த மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், இவரை போன்ற ஒரு கணவனை நாம் காணவில்லை. 11 மனைவிமார்களும் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் கூட எங்களுடைய மேனியின் மீது வெறுப்புடன் கை வைக்கவில்லை. மனைவிக்கு அறையக்கூடியவன் சமூகத்தில் இன்று இருக்கிறான். மனைவிக்கு காலை தூக்கி உதயக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். மனைவிக்கு பல கூடாத வார்த்தைகளின் மூலம் ஏசி அவருடைய உள்ளத்தை நோவிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவள் இவருக்கு காலமெல்லாம் செய்யக்கூடிய உபகாரங்களை எல்லாம் மறந்து எத்தனையோ பல வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை உடைத்துவிடக்கூடிய பலர் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 11 மனைவிமார்களும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள், வெறுப்புடன் மேனியின் மீது கை வைத்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், என்னை பற்றி உங்களது சிறந்தவர்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர்கள். இது வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய பயானாக இருக்கவில்லை. அந்த தொடரிலே சொன்னார்கள், என்னுடைய மனைவிமாரிடம் போ, என்னை பற்றி கேளுங்கள், எல்லோரும் சொல்லுவார்கள் நான் அவர்களிடம் மிகவும் நல்லவர் என்பது. அன்னாரிடத்திலே 10 வருடம் பணிபுரிந்த வேலைக்காரர் ஹாதிம் என்ன சொல்லுகிறார், சொல்லுகிறார்கள், 10 வருடம் தொடர்ந்து அன்னாருக்கு பணிவிடை செய்தேன், ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையால் என்னுடைய உள்ளத்தை நோவிக்கவில்லை. எந்த அளவு நான் செய்த ஒரு வேலையை ஏன் இப்படி செய்தால், இப்படி செய்திருக்கலாமே என்று கூட கேட்டு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாரத்தை உண்டாக்கும். இன்று சம்பளத்துக்கு வேலை வாங்கிவிட்டு அந்த சம்பளத்தை கூட முறையாக கொடுக்காத எத்தனை, வேலை வாங்கிவிட்டு அவன் வியர்வை வடிய வடிய வேலை செய்துவிட்டு மாலையிலே போய் சம்பளத்தை கேட்டால் சில வேலை இவர் எந்த ஒரு சாரமும் இல்லாமல் சொல்லிவிடுகிறார், இன்றைக்கு டைமில் 4 ரூபாய் சம்பளம் தான், மாதம் முடிந்து விட்டதே சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் பிந்தி கொண்டிருக்கிறதே, இவருக்கு எந்த உணர்வும் கிடையாது. அவர் கேட்கிறார், ஆனால் இப்ப டைம் இல்லை, இப்ப அந்த வேலை இருக்கிறதே, பேங்குக்கு போட வேண்டும், இப்ப வேற நீ வந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற முகத்திலே பாய்கிறார் சில ஏச்சு வார்த்தைகள், அவனுடைய உள்ளம் உடைந்து விடுகிறது. எங்களுக்கு அஹ்லாக்குடைய முஅல்லிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாடங்களில் ஒன்று, உங்களிடத்திலே கூலி வேலை செய்தவருக்குரிய கூலியை கபுல ஐயஜிஃபா இருக்குஹு, அவருடைய வியர்வை காண்பதற்கு முன்னால் கொடுத்து விடுங்கள். இது அவன் குளித்து உடுத்து கொண்டு வந்ததன் பின்னாலும் அவன் கை கட்டி நின்று கொண்டிருக்கிறார். இவர் இவருடைய முழு வேலைகளையும் செய்துவிட்டு தான், சில வேலை அவர் ஒரு டைம் பஸ்ஸுக்காக வேண்டி பார்த்துக் கொண்டிருப்பார், அந்த பஸ்ஸும் போயிருக்கும், அவர் அந்த அவருடைய வீட்டுக்கு ஊருக்குள்ளே நுழைவதற்கு ஒரு திருவிழுக்கு சல்லி கொடுத்து தான் போக வேண்டிய நிலையும் சில வேலை வரலாம். ஆனால் இந்த இவருக்கு அந்த முதலாளிக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இவன் பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு உள்ளம் பதுவா செய்து கொண்டிருக்கிறதே, சம்பளத்தை தராமல் இருக்கிறானே, கூலியை தராமல் இருக்கிறானே, ஆனால் இவன் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவின் மூலம் லானத்து செய்ய ஒவ்வொருவரும் மாணவர்கள் சொல்லுகிறார்கள், இவரை போன்ற ஒரு உஸ்தாதை ஆசிரியரை நாம் காணவில்லை, இவரை போன்ற ஒரு முஅல்லிமை நாம் காணவில்லை. இதற்கு முன்னாலும் பின்னால் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவரை போன்ற ஒரு நண்பனை காணவில்லை. அந்த காலத்திலே இருந்த எதிரிகளும் காஃபிர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய தீனை எதிர்த்தார்களே தவிர ரசூலுல்லாஹ்விலே எந்த குறையும் யாரும் பேசியதாக கிடையாது. அவர்களுடைய நம்பிக்கையிலே, அவர்கள் உண்மையானர் என்பதிலே அவர்கள் யாரும் பொய் பேசவில்லை. எல்லோரும் சொன்னது அவர் உண்மையாளர் என்பதை அந்நியர்கள் அவர்களுடைய எதிரிகளும் ஏற்றுக்கொண்டார். அமானிதம் பேணக்கூடியவர் என்பதை அவர்களுடைய பயங்கரமான எதிரிகளும் பேசிக் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, அஹ்லாக் அன்பு நட்பண்பு காரணமாக ஒருவருக்கு இன்னொருவர் மீது அன்பும் முஹப்பத்தும் ஏற்படுகிறதா? இதற்கும் மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்னாருடைய வாழ்க்கையை படிப்போம், அன்னாருடைய வாழ்க்கையை தேடுவோம். வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு வெறுமனே மாதத்திலே ஒரு நாள் அன்னாரை பற்றி முழுமையாக பேசப்பட்டு சபை முடிந்துவிட்டதே, கடமை முடியவில்லை. 24 மணி நேருடைய இமாம் பிரயாணத்திலும் அன்னார் தான் எங்களுக்கு வழிகாட்டி. எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும், எப்படி குடும்ப வாழ்க்கை, எப்படி வியாபாரம், எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும், இந்த வாழ்க்கையை படித்து மௌத்துக்கு முன்னால் அன்னாரை பின்பற்ற வேண்டும். அன்னாருடைய சுன்னாக்களை தேடி தேடி அதாவது உயிர்ப்பிக்க வேண்டும், எங்களுடைய கடமை. ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பல நிகழ்வுகளில் நாம் முதலாவது குழி தோண்டி புதைப்பதே ரசூலுடைய சுன்னாக்கள். ஒரு திருமண வைபவம் வந்துவிட்டால் அங்கு எத்தனை யஹூதிய நுழைந்து விடுகிறது, எத்தனை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் அப்படியே எடுத்து வீட்டுக்குள் இருந்து வீசப்படுது. அங்கே மியூசிக் வேண்டுமா, ஆண் பெண் கலப்பு வேண்டுமா, தொழுகைகள் கவா செய்யப்பட வேண்டுமா, அளவுக்கு அதிகமான தேவையற்ற விடயங்களிலே வீண் விரயம் வேண்டுமா, பொருத்தமில்லாத அனாவசியமான வீடியோக்கள் வேண்டுமா, எத்தனை யஹூதிய ஒரு கல்யாண நிகழ்விலே நடைபெறுகிறது, எத்தனை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தீனும் மார்க்கமும் சுன்னாக்களும் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. மகனும் புதைக்கிறான், மனைவியும் புதைக்கிறாள், தந்தையும் புதைக்கிறான், குடும்பமே சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வெளியிலே விரட்டி அடித்து விடுகிறார்கள். யஹூதியத்தை வைத்து தனக்கு அதை சந்தோஷமாக நினைக்கிறார்கள், பெருமையாக நினைக்கிறார்கள். எங்களுடைய ஆடையிலே, எங்களுடைய நடையிலே, எங்களுடைய நடையுடைய பாவனையிலே ஒவ்வொன்றிலும் தேடி தேடி முடிந்த அளவுக்கு பின்பற்றுவோம். அதன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதிக்கலாம், அதன் மூலம் தான் எங்களுக்கு இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழலாம். இன்று ஒரு நெருக்கடியான காலத்திலே இருக்கிறோம், பயங்கரமான காலத்திலே இருக்கிறோம், எல்லா அடிப்படையிலும் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அனர்த்தங்கள், ஒரு பக்கம் பயங்கரமான நிலைகள், இன்னும் எத்தனை எச்சரிக்கையான செய்திகள், இன்னும் ஒரு பக்கம் எதிரிகள் அல்லது காஃபிர்களின் மூலம் எங்களுக்கு வரப்போகின்ற எத்தனையோ சங்கடங்கள், இப்படி பல நெருக்கடிகளுக்குள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம், ரசூலுடைய வாழ்க்கையை முதலுக்கு பின்னால் போட்டோம், சுன்னாக்களை நாம் எடுத்து நடக்க தயாராக இல்லை. எதை கடமையாக்கினார்களோ அந்த தொழுகையே நாம் தூக்கி வீசிவிட்டோம். எங்களுக்கு தொழில் தலைக்கு மேலாகிவிட்டது, பணம் சம்பாதிப்பு எங்களுடைய அடிப்படை நோக்கமாக ஆகிவிட்டது. அதனால் சிலருடைய உணர்வு எப்படி என்றால், ஒரு ரூபா கொஞ்சம் பணம் வருமா, நான் எத்தனை பருவான தொழுகையையும் தூக்கி வீச தயார் என்பதுதான் எத்தனையோ பேருடைய நிலைப்பாடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த நிலை முஸ்லிம்களிடையே மிகைக்கும் என்றால் இப்படியல்ல, இதைவிட பயங்கரமான சோதனை எல்லோரும் எதிர்பார்க்க வேண்டி வரும். எனவே சுன்னாக்களை ஹயாத்தாக்குவோம், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம், மார்க்கத்தை உயிர்ப்பிப்போம், அன்னாருடைய கவலையை கவலையாக எடுத்துக் கொள்வோம், ஒவ்வொருவருடைய காலடிக்கும் சொல்வோம், வட்டிக்காரனை போய் சந்திப்போம், அவருடைய காலிலே விழுந்து சொல்லுவோம், தயவு செய்து உன்னுடைய வட்டியை நிறுத்திக்கொள், இல்லாவிட்டால் எங்களுக்கும் தான் இதன் மூலம் ஆபத்தும் முசீபத்தும் வரும், தொழுகை இல்லாத இடத்திலே சொல்லுவோம், தயவு செய்து மஸ்ஜிதுக்கு வா, இல்லாவிட்டால் ஆபத்துகளை நாமும் சேர்ந்து சந்திக்க வேண்டி வரும், ஒவ்வொருவருடைய காலடிக்கும் சொல்லுவோம், இந்த தீனை எத்தி வைப்போம், அந்த கவலையுடன் வாழ்ந்து மரணிப்போம். கியாமத்துடைய நாளிலே ரசூலுடன் சஹாபாக்களோடு வாழலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே உட்கார கிடைக்கவில்லையா அல்லாஹ், அன்னாருடைய முபாரக்கான முகத்தை நேரடியாக காண கிடைக்கவில்லையா அல்லாஹ், அன்னாருடைய பேச்சை நேரடியாக கேட்க கிடைக்கவில்லையா அல்லாஹ், அன்னாருடைய கையின் மூலம் ஒரு கவலம் உணவு, ஒரு பானம் நீர் அருந்த கிடைக்கவில்லையா அல்லாஹ், கியாமத்துடைய நாளிலும் அதை விட்டும் தடுக்கப்பட்ட கூட்டத்தில் ஆக்கிவிடாதையா அல்லாஹ். கியாமத்தில் அன்னாருடைய முபாரக்கான கரத்தினால் ஹவுது கோசிலிருந்து நீர் அருந்த வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அன்னாருடைய சுகபத்தில் சுவர்க்கத்திலே வாழ வேண்டும் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குகிறியா அல்லாஹ். எங்களுடைய மனைவி குழந்தைகள் குடும்பங்களுக்கு வழங்குகிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அன்னாருடைய சுன்னாக்களை தேடி தேடி பின்பற்றக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் ஆக்கிவிடையா அல்லாஹ். யகூதியத்தை நஸ்ராமியத்தை எங்களிலிருந்து இல்லாமல் ஆக்கிவிடையா அல்லாஹ். அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறையிலும் எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகிறியா. எங்கள் எல்லோரை மேற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வாயாக, பொறுமையை வழங்குவாயாக, யாவது நெருக்கடிகளிலிருந்து எங்களுக்கு விசாரத்தை உண்டாக்குவாயாக, சிறந்த ஒரு வாழ்க்கையை முழுவதாக எங்கள் எல்லோருக்கும் முஸ்லிம்களுக்கும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக.